ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவுடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவுடிகளே சரணம், தாசரத்யார் இசனயம், ஸ்ரீ செயலார் ரவிதாசுயம், ஸ்ரீ வேங்கட குருமந்தே ஸ்ரீலாதி குணசாகரம், தேட்டரின் திரல் தேரினை தென்னரங்கனை, திருமாதுவாழ் வாட்டமில் வனமாலை மார்பனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்தழைத்து அயர்வெய்தும் மெய்யறியார்களிடம் ஈட்டங்கண்டிடக்கூடுமேல் அதுகானும் கண்பயனாவதே. ரங்கேஷ விஜ்ஞப்தி கராமயசிய சகார சக்கரேஷு நுதின் நிவர்த்தியே சமாசிரேகம் வரப்பூரணிமியகா தம் கூரநாராயண நாமகம் முனிம். அடியார்கள் அரங்கனை தொழா ஒரு திருநாளிலும் திரளாக கூடியிருந்து அவன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி கைங்கரியத்தில் ஈடுபட்டு அரங்கனை அனுபவிப்பார்கள். அப்படி அரங்கனை அனுபவிக்கும் அடியார்களை காணுவதே தம் கண்கள் படைத்த பயன் என்று குலசேகர பெருமாள் கீழே அடியேன் விண்ணப்பித்த இந்த பாசுரத்தில் நிஷ்கர்ஷிக்கிறார். அப்படி அரங்கனுடைய அடையார்கள் அரங்கன் கொண்டாடும் உற்சவங்களிலே திரளாக ஒன்று சேர்வர்கள் என்று நமக்கு தெரிகிறது. வருடம் முழுக்க அரங்கனுடைய உற்சவங்கள் பரவி நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதில் நான்கு திருநாட்கள் நான்கு உற்சவங்களில நம்பருமாள் வாகனப்புறப்பாடு கண்டருளுகிறார். திருவீதிகளில உற்சவங்களில் வாகனப்புறப்பாடு கண்டருளுகிறார். அப்படி அதில் முதலிலே தை மாசம் பூபதி திருநாள் 11 திருநாள்களும் மாசி மாசம் திருப்பள்ளியோட திருநாள் 9 திருநாள்களும் பங்குனி மாதத்திலே ஆதி பிரம்மோற்சவம் பங்குனி உத்தர திருநாள் அது 11 திருநாளும் சித்திரை மாதத்திலே விருப்பன் திருநாள் அது ஒரு 11 திருநாளும் கொண்டாடுகிறார். இதுல நமக்கு இப்பொழுது விஷயமாகிறது மாசி மாதத்திலே திருப்பள்ளியோட திருநாள். இந்த திருப்பள்ளியோட திருநாள் எப்படி முன்னர் கொண்டாடப்பட்டது, இப்பொழுது மாசி மாதத்திலே எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதை விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆரணக்கனின் பாதமேஸ்வரன் குழுவினருடைய நியமனம். அதை சிரசா வகித்து அடியேன் இந்த விண்ணப்பத்தை செய்ய விழுகிறேன். குறைகள் மலிந்திருக்கும் இவற்றை ஸ்ரோதாக்கள் பொறுத்தருள வேணுமாய் பிரார்த்தித்து இந்த விண்ணப்பத்தை தொடர்கிறேன். கூரநாராயண ஜீயர் என்ன ஒரு ஜீயர், அவர் திருமாலை தெஞ்சோலையில ஆழ்வான் எழுந்தருளில் இருந்தார். அப்பொழுது அவரை கிட்டி அவரிடத்துல சமாசேனம் செய்து கொண்டு அவர் கூரநாராயணஜியர் ஆச்சாரிய நிஷ்டையாலே தன்னுடைய பெயரை ஆச்சாரியன் பெயரை தாங்குமாறு தன்னுடைய பெயரை கூரநாராயணஜியர் என்று வைத்துக் கொண்டார். அவருக்கு நலந்திகள் நாராயணஜியர் என்று திருநாமம் ஏற்பட்டது. அவர் திருவடிகளை கூரத்தாழ்வான் திருவடிகளிலேயே கள்ளழகர் சன்னதியிலேயே சன்னியசித்து இந்த ஜியர் சுவாமி அங்கேயே எழுந்தருளியிருந்தார். அவர் ஒரு பிரதிஜை பண்ணினார். தான் வந்து பெரிய மந்திரவாதியா இருந்தார். அந்த மாந்திரிகள்லாம் பகவத் பாகவத கலைஞர்கள் ஈடுபடும் என்று கூரத்தாழ்வானுக்கு ஒரு பிரதிஜை பண்ணியிருந்தார். அதை ஆண்டாள் அம்மங்கார் கூரத்தாழ்வானுடைய தர்ம பத்னி அவ குறிப்பெடுத்து வச்சிருந்தா. பின்னொரு காலத்துல நஞ்சியர் தர்சன பிரவர்த்தகராக எழுந்தருளி இருக்கிற காலத்துல ஒரு அரையர் சுவாமிக்கு நோவு சாத்தி கொண்டு கைங்கரியங்கள்ல ஈடுபட முடியாத மாதிரி இருந்தது. அப்ப அந்த ஆண்டாளம்மங்கார் அங்க இருக்கிறவர்களிடம் இந்த கூரநாராயணஜியரை ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு வந்தா அவரை கொண்டு இந்த நிலைமையை மாத்தலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொன்னான். அதுக்காக இவர்கள்லாம் திருமாலிருஞ்சி வலையில போய் அவரை இங்க ஸ்ரீரங்கம் வந்து எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து அவரும் சக்கரத்தாழ்வாரை கொடுத்து சுதர்சன சதகம் பாராயணம் பண்ணி அந்த சுதர்சன சதகத்துடைய மங்களாசாசன பலத்தினாலே அந்த அரையர் சுவாமிக்கு நோவு தீர்ந்து அவரும் திரு மீள கைங்கரியத்தில் எழுந்தருளினார். இப்படி ஸ்ரீரங்கநாதனுக்கு அப்பொழுது நிறைய விக்னங்கள் நிறைய ஆபத்துகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அதெல்லாம் ஒன்னொன்னா பரிகடிச்சின்னு வந்தார். அதுல ஒண்ணு இந்த தெப்பத்திருநாள். இந்த தெப்பத்திருநாள் அப்பொழுது ஆடி மாதம் ஆடிப்பெருக்கு உற்சவம் முதல் பசலியின் முதல் புறப்பாடு என்ன சொல்லப்படக்கூடிய ஆடிப்பெருக்கு உற்சவம் 18 தேதியோ இல்ல 28 தேதியோ இந்த உற்சவம் கொண்டாடப்படும். அப்போ காவேரியில தெந்திரு காவேரியில இந்த தெப்ப உற்சவம் நடந்து கொண்டிருந்தது. இதுக்கு முன்னாடி சித்திர மாதத்துல அந்த உற்சவம் தெந்திரு காவேரியில் நடந்து கொண்டிருந்ததாகவும் ஒரு குறிப்பு இருக்கு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சில மாந்திரிகர்கள் அதை நம்பரமான வசீகரிக்கணுங்கிறதுக்காக வசீகரிச்சு அந்த திருப்பள்ளியோட பிரவாகத்தோட கடத்தி போறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணான். அப்ப இந்த சுவாமி வந்து தன்னுடைய ஜலபவித்திரத்தை தன்னுடைய மாந்திரிக சக்தியினால வலது பக்கமா திருப்பி அதை என்ன பண்ணா அப்படின்னா, நம்பரமாள் எழுந்தருள் எந்த துறையில எழுந்தருள் இருந்தாரோ திருப்பள்ளிகூடத்துல அங்கேயே பிரவாகத்துக்கு எதிர்த்த மாதிரி தெப்பம் வந்து ஸ்ரீரங்கத்துல கரையில சேர்ந்து அங்கேருந்து நம்பரமாள மண்டபத்துல ஏல பண்ணி காப்பாத்தினார்கள். அப்போ இந்த சுவாமி யோசிச்சார், ஏதாவது ஒன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் ஏற்பட வேண்டாம்னு மேற்க ஸ்ரீரங்கத்துக்கு மேற்க ஒரு குளத்தை அமைச்சு அந்த புஷ்கரணியில தெப்பம் நடக்கிறதாக எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணினார். அப்புறம் புன்னாக தீர்த்தத்துக்கு மேல, அதாவது காவேரியில ஜீயபுரம் புறப்பாட்டுக்கு போறச்சே நம்பர்மாள் வந்து அந்த புன்னாக தீர்த்தத்துல திருவிழி விளக்குவார், சடாரி தீர்த்த வாரியாகும். அந்த புன்னாக தீர்த்தத்துக்கு மேற்கேலேருந்து காவேரியோட போக்க மாத்தி, இப்ப நமக்கு காவேரி எங்க இருக்கோ அம்மா மண்டபத்துக்கிட்ட அது வரைக்கும் இந்த போக்க மாத்தி அப்படியே கொண்டு போயிட்டார். அந்த சமயத்துல காவேரி எங்க ஓடிட்டு இருந்ததுன்னா, இப்ப ராஜகோபுரம் இருக்கிற இடத்துல ஓடிட்டு இருந்தது. அப்ப ராஜகோபுரத்துக்கிட்ட இருக்குன்னா அது பெருக்கா எடுத்து காவேரியில வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துன்னா பக்கத்திலே திருக்குறப்பன் சொன்னதெல்லாம் மூழ்கி போயிடும். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருந்தது. அதனால இப்ப அந்த போக்க அங்க மாத்தி கொடுத்தார் அங்க இருக்கிற ராஜாவை வச்சுண்டு. அப்போ என்ன ஆச்சு, அந்த சிந்தாமணின்னு அந்த இடத்துக்கு பேரு, அந்த சிந்தாமணியில இருந்த பிராமணர்கள்லாம் அதுக்கு ஆட்சேபிச்சா, அப்புறம் அவளை பலபூர்வமா மாத்தி நம்பரமாளோட கைங்கரை நடக்கிற மாதிரி பண்ணினார் இந்த ஜீயர் சுவாமி. அதனால இந்த ஜீயர் சுவாமியோட மடத்துக்கு இப்ப ஸ்ரீரங்க நாராயண ஜீயரா அந்த சுவாமி தான் எழுந்திருந்தார். அந்த ஜீயர் சுவாமி மடத்துக்கு இப்பயும் மாசி மாதத்துல விட்டவன் விழுக்காடுன்னு நம்பரமாள் அமுது செய்த பிரசாதம் பெருமாள் உள்ளைகள்னா ஒன்னு அந்த பிரசாதம் ஜீயர் மடத்துக்கு அனுப்பப்படுறது. இப்படி சன்னிவேசத்துல இந்த மாதிரி மாத்தி இந்த உற்சவத்தை அப்போல இருந்து மாத்தி மாதத்துல பண்றது அப்படின்னு தீர்மானிச்சான். அதுக்கப்புறம் இன்னொரு காலத்துல கந்தாட ராமானுஜ முனி அவர் இருந்த காலத்துல அவர் வந்து மைய மண்டபம் கட்டி வச்சு இந்த தெப்ப குளத்துக்கு நடுவுல மைய மண்டபம் கட்டி வச்சு அங்க தெப்ப உற்சவம் நடக்கிற தெப்ப உற்சவத்தை இப்ப நடக்கிற மாதிரி பண்ணி வச்சார். இந்த மாதிரி உற்சவம் வந்து ஆடி மாசத்துல இருந்து மாசி மாசத்துக்கு மாத்தி நடக்க ஆரம்பிச்சது. சரி, இப்போ இந்த உற்சவத்துல மாசி மாசத்துல நடக்க இந்த வாகன புறப்பாடெல்லாம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, அது ரெண்டு விதத்துல சொல்ற. ஒன்னு வந்து அந்த குரநாராயணஜியர் இருந்த காலத்திலேயே அப்போ இந்த மாதிரி வாகன புறப்பாடு இருந்தது. இன்னொன்னு மணவாள மாமுனிகள் காலத்துல, மணவாள மாமுனிகள் இந்த ஐப்பதி திருநாள் முன்னாடி நடந்துருந்தது நம்பரமாளுக்கு அந்த ஐப்பதி திருநாள நினைச்சிண்டு அதே ஐப்பதி திருநாள் நடந்த அதே உத்தர வீதியில வாகன புறப்பாடு பெருமாள் கண்டாடுற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்னு ஒரு வாக்கு சொல்றது உண்டு. அது ரெண்டுமே செய்வழி செய்துதான், எங்கேயும் அதுக்கு குறிப்பாவோ எழுத்து குறிப்பு எங்கேயும் காணப்படல. அந்த ஐப்பதி திருநாள் நடந்துன்றது அப்படின்னா, அந்த ஐப்பதி திருநாள் இதுல பிரம்மா திருவோணத்துல தீர்த்தவாரி ஆற மாதிரி பிரம்மா நடத்தினார் அப்படின்னும், அதே கலாப காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்துன்றதுன்னு தெரியுது. பெரியவாசான்புள்ள கடிகாரம் கடசங்கம்னு ஆறாம் பத்து ஒன்பதாம் திருமொழி இரண்டாவது பாசனம் வியாக்கியானத்திலையும் அத குறிப்பிடுற. இப்ப இந்த புறப்பாடு எப்படி கண்டாடுறார் நம்பருமாள் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம். முதல்ல இந்த புறப்பாட்டு இந்த திருநாளுக்கு கொடியேற்றம் கிடையாது, அதனால பெருமாள் கண்ணாடி அறைக்கும் எழுறதில்ல. மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு கண்டருள்வர். முதல் கார்த்தால புறப்பாடு முதல் ஆறு திருநாளைக்கு கார்த்தால பல்லக்கில தான் புறப்பாடு. இப்ப அடியன் விண்ணப்பிக்க போற கிரமம் தான் எப்ப எல்லா புறப்பாட்டிலையும். அதே மாதிரி சாயங்கால புறப்பாடு மட்டும் வாகன புறப்பாடு இப்படிதான் அமைஞ்சிருக்கு. இதுல முதல் திருநாள் பெருமாள் வந்து மூலஸ்தானத்துக்கு பக்கத்துல இருக்க சந்தன மண்டபம் பெரியதிர மண்டபம் அங்கேருந்து புறப்பாடாகி மேலப்படி வழியா கீழே இறங்குவார். அதுக்கு முன்னாடி அங்க சலத்தார்கள் தீர்த்தக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் மரியாதை ஆகும். மணியார் சுவாமி, கந்தாட ராமானுஜ முனி ஸ்தானியர் இவர்களுக்கெல்லாம் மரியாதையாகும். மரியாதையாய் கீழே எழுந்தருளி நேர சேனமுதலியார் தன்னதி கேளுவர். சேனமுதலியாருக்கு மரியாதையாய் அங்கிருந்து கோயில் வெளியில தான்முகன் கோபுரவாசல் வழியா வெளியில வருவர். உத்தரவீதியில மேற்கு பக்கமா திரும்பின உடனே அத்தியாபக சுவாமிகள் அன்னைக்கு என்ன பாசுரமோ அதை தொடங்குவார்கள். முதல் திருவந்தாதி முதல் திருநாளைக்கு, அதே மாதிரி இரண்டாம் திருவந்தாதி இரண்டாம் திருநாளைக்கு, மூன்றாம் திருவந்தாதி மூணாம் திருநாளைக்கு, அந்த மாதிரி தொடங்கி அதை திருச்செய மடத்து உத்தரவீதி பிரதட்சிணம் வந்து முதல் திருநாள் மாத்திரம் ரங்கவிலாஸ் மண்டபத்தில் எழுவர். அதாவது கோயிலுக்குள்ள ஆண்டாள் சன்னதிக்கும் திருப்பானாழ்வார் சன்னதிக்கும் நடுவுல ரங்கவிலாஸ் மண்டபம் இருக்கு. அந்த ரங்கவிலாஸ் மண்டபத்துக்கு எழுந்தருளி ரங்கவிலாஸ் மண்டபத்துல சாத்து முறை ஆகும். சாத்து முறை ஆன உடனே திருவந்தி காப்பு கண்டர்ல உள்ள எழுவர். அப்புறம் அன்னைக்கு அங்கேருந்து இதுல சாயங்காலம் தோழுக்கிளியான்ல வாகன மண்டபத்துக்கு எழுவர். வாகன மண்டபத்துல வாகன மண்டபத்துல இருந்து சாயங்காலம் அம்ச வாகனத்துல புறப்பாடு. அம்சம்னா ரொம்ப பெரிய அம்சமா இருக்கும். அந்த ராஜ ஹம்சத்துக்கு மேல பரமஹம்சமா நம்பரமாள் எழுந்தருள் இருப்பார். அதை சேவிக்க அம்சமா இருக்கும். அந்த மாதிரி அம்சமா நம்பரமாள் எழுந்தருளி வெளியில வந்து இதே இடத்துல, அதாவது நான்மகன் கோத்திர வாசல் நான்மகன் கோபுர வாசல் வாசல்ல உள்திருவீதி வந்தவொடனே அங்க முதல் திருவந்தாதி கார்த்தாலையும் சாயங்காலமும் எல்லா பிறப்பாட்டுலயுமே கார்த்தாலம் என்ன சேவிக்கிறாளோ அதான் சாயங்காலம். முதல் திருவந்தாதி சேவாகாலம் தொடங்கி சேவிச்சுன்னு வருவார். அதை திருச்செய முடத்துட்டு அம்சவாகனத்துல எழுவர். அம்சவாகனத்துல எழுந்தருளி திருப்பி உள்ள வந்து திருவந்தி காப்பு மண்டபம் கோயிலுக்குள்ள திருப்பி அதே நான்முகன் கோபுரவாசல் வழியா உள்ள வந்து திருவந்தி காப்பு மண்டபம். திருவந்தி காப்பு மண்டபத்துல திருவந்தி காப்பாகும். இந்த வரவழிலேயே நான்முகன் கோபுரவாசல்லயே ஒரு நிமிஷம் நம்பரவாள் நிற்பார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கூரத்தாழ்வான் சன்னதியிலேருந்து அந்த வாகனத்துக்குன்னு ஒரு அம்சேவை பண்றதுக்கு கொண்டு வந்து சமர்ப்பிப்பார்கள். அதை சாணிகர் அம்சமிக்கப்படுவார். பின்ன நம்பரமாள் திருவந்தி காப்பு மண்டபத்தில் எழுந்தருளி திருவந்தி காப்பு கண்டருள்வார். திருவந்தி காப்பு கண்டருளி வாகன மண்டபத்தில் ஏழுவார். வாகன மண்டபத்தில் ஏழுறச்ச அத்தியாபக சுவாமிகள் தொடர்ந்து சேவிச்சுட்டே இருப்பா. அங்கேருந்து தோழித்திரியான புறப்பாடாகி கார்த்திகை கோபுரவாசல் பக்கத்தில் இருக்கு. அந்த கார்த்திகை கோபுரவாசல் வந்த உடனே சாத்து முறை ஆகும். சாத்து முறை எப்படி ஆகும்னா முதல்ல ரெண்டு பாட்டுல முதல் பாட்டு ரெண்டு தடவை சேவிப்பா. ரெண்டாவது பாட்டு கடைசி ஈத்து பாசுரமானது ஒரு தடவை மட்டும் சேவிச்சுட்டு நிறுத்திடுவா. அடுத்த ஒரு தடவையும் அதுக்கு அந்த அந்தாதியில முதல் பாசுரமும் அதுக்கப்புறம் மாக்கி சாத்து முறை இல்லாம நம்மாழ்வார் சொன்னதில் ஆகும். நம்பர்மாள் கோழிகளில் உள்ள எழுதுவார். இதே கிரமம் தான் எல்லா புறப்பாட்டுக்கும் எல்லா திருநாளைக்கும். அதே மாதிரி இரண்டாம் திருநாள் புறப்பாடாகும். இரண்டாம் திருநாளைக்கு ரங்கவிலாஸ் மண்டபத்திலே எழுவர். ஒரே வித்தியாசம் என்னன்னா அன்னைக்கு ரங்கவிலாஸ் மண்டபத்திலிருந்தே புறப்பாடாகும். இது திருப்பி வாகன மண்டபத்துக்கெல்லாம் எழ மாட்டார். வாகனம் வந்து ரங்கவிலாஸ் மண்டபத்திலிருந்தே புறப்பாடாயி அனுமந்த வாகனம் புறப்பாடாயி அங்கேருந்து சாயங்காலம் அதே கிரமம் இரண்டாம் திருவந்தாதி கிரமம். முன்னவே அடியன் விண்ணப்பித்த அதே கிரமத்துல இரண்டாம் திருநாள் அன்னைக்கு அனுமந்த வாகனம் புறப்பாடாகும். மூன்றாம் திருநாளைக்கு இதே மாதிரிதான் கார்த்தால பல்லக்கு புறப்பாடாகும். ஆனா கார்த்தால வெளியில இருக்கிற மண்டபத்துக்கு எழுவர். வெளியில இருக்கிற மண்டபத்துக்கு எழுறச்ச முதல் உபயத்துக்கு முன்னாடி சாத்து முறை ஆகும். அதாவது தெற்கு வாசல்ல மூன்றாம் திருவந்தாதி சாத்து முறை ஆகும். அப்புறம் உபயங்கண்டருளி அதுக்கப்புறம் அங்க ராயர் தோப்பு ராமராவ மண்டபம் பேரு. அந்த ராமராவ மண்டபத்துக்கு எழுவர். அங்கேருந்து நம்பரமாள் வந்து தன்னையே தந்த கற்பகம்னா நம்பரமாளுக்கு ஒரு திருநாமம். அது எப்படின்னா அதை எப்படி ஜெயிக்கலாம், ஆழ்வார் மோட்சத்தன்னைக்கு ஜெயிக்கலாம். அந்த கற்பகமான நம்பருமாள் கற்பக விருட்ச வாகனத்துல புறப்பாடு கண்டருள்வார். அங்கேருந்து ராமராவ மண்டபத்திலேருந்து அந்த ராமராவ மண்டபத்திலேருந்து கண்டருளி நேரா வந்து அப்ப மூணாம் திருவந்தாதி சாயங்காலமும் மூணாம் திருவந்தாதி ஆகும். மூணாம் திருவந்தாதி இதே கிரமத்துல நம்பரமாள் வந்து வாகன மண்டபத்தில் எழுவார். வாகன மண்டபத்தில் தோழிக்கினியான்ல வந்து அங்க கார்த்திகை கோபுரவாசல்ல சாத்தாகி உள்ள எழுவார். பின்ன நாலாம் உற்சவம் அதே மாதிரி தான் புறப்பாடு. மூணாம் திருநாள் எப்படி புறப்பாடாச்சோ அதே மாதிரி தான் கார்த்தால பல்லக்கு புறப்பாடு. இப்ப மண்டபம் எங்கன்னா ஒரு ரம்யமான சூழல். ஒரு தோப்புக்கு நடுவுல மேலூர்ல தோப்புக்கு நடுவுல செட்டியார் மண்டபம்னு பேரு. அந்த மண்டபத்தை கேளுவர், அதுல அதுல இருந்து அந்த மண்டபத்தில இருந்து சாயங்காலம் வெள்ளி கருட வாகனத்துல புறப்பாடு. தங்க கருடன் இல்ல வெள்ளி கருடன், மிச்சம் ஏன்னா மிச்சம் மூணு திருநாள்லயும் தங்க கருடன், இந்த ஒரே ஒரு திருநாள் மட்டும்தான் வெள்ளி கருடன், வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வெள்ளி கருடன்ல புறப்பாடு. வெள்ளி கருடன் வாகனத்துல புறப்பாடாகி அதே மாதிரி நான்முகன் திருவந்தாதி சேவையாகி நான்முகன் திருவந்தாதி சாத்துமுறை ஆகும் நாலாந்திர நாள். அஞ்சாந்திர நாள் திருவிருத்தம், திருவிருத்தம் வந்து கார்த்தால புறப்பாடு, அதே மாதிரி கார்த்தால புறப்பாடாகும். கார்த்தால புறப்பாடாகி ரங்கவிலாஸ் மண்டபத்துக்கு வந்து எழுவர். அங்க ரங்கவிலாஸ் மண்டபத்திலிருந்து ரெட்டப்பிரபையில புறப்பாடு அஞ்சாந்திர நாள். ரெட்டப்பிரபையில புறப்பாடாகி திருவிருத்தம் கேட்டு முன்ன அடியர் விண்ணப்பித்த அதே கிரமத்துல வாகன மண்டபத்துக்கு எழுந்தருளி, வாகன மண்டபத்துக்கு இருந்து தோழுக்கிடையான் எழுந்தருளி, அப்புறம் திருவிருத்த சாத்துமுறையாது. ஆறாந்திர நாள் இது என்னன்னா ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு ஆறாந்திர நாள்ல. ஆறாந்திர நாள் வாணிப மண்டபம்னு அம்மா மண்டபம் போற வழியில, அதாவது காவேரிக்கு போற வழியில ஒரு புளி மண்டபம்னு ஒன்று இருக்கு. புளி மண்டபத்துக்கு பின்னாடி இருக்கிற மண்டபம் வாணிப மண்டபம். அந்த வாணிப மண்டபத்துக்கு எழுவார் ஆறாந்திர நாள் இன்னைக்கு. கார்த்தால புறப்பாடு அதே கிரமம்தான், பெரிய திருவந்தாதி சேவகாலம் ஆகும் அந்த மண்டபத்துக்கு எழுவார். திருப்பி சாயங்காலம் அந்த மண்டபத்துல இருந்து புறப்பாடு கிடையாது, சாயங்காலம் தோழுக்கிணியான்ல புறப்பாடாகி நாதமுனிகள் சன்னதிக்கு பக்கத்துல, கோயிலுக்குள்ள நாதமுனிகள் சன்னதிக்கு பக்கத்துல ஆண்டாள் உள்ளாண்டாள் சன்னதிக்கும் நாதமுனிகள் சன்னதிக்கும் நடுவுல யானைகட்டை மண்டபம் உண்டு, யானையேத்த மண்டபம். அந்த மண்டபத்துக்கு எழுந்தருளி யானை வந்து சக்கரத்தாழ்வார் சன்னதியில இருப்பார். யானை நம்பரான சக்கரத்தாழ்வார் சன்னதியில ஏழப்பண்ணின் வந்து யானவாகனத்துல யானவாகன மண்டபத்தில இருந்து புறப்பாடாகும். இந்த யானவாகன மண்டபத்துக்கு மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னா, யானவாகனத்துக்கு மட்டும் யானவாகனத்துக்கு பின்னாடி ஒரு அர்ச்சக சுவாமி எழுந்தருள் இருப்பார். அதுக்கு பின்னாடி இன்னொரு அர்ச்சக சுவாமி திருமுத்தகுட பிடிச்சிட்டு எழுந்தருள் இருப்பார். கீழே ரெண்டு சுவாமிகள் சாமரம் சாதிச்சுட்டு இருப்பா. இவாளோட சேர்ந்து புறப்பாடு கண்டருள் நம்பர் ஒன் புறப்பாடு கண்டருளி, இதே கிரமம் பெரிய திருவந்தாதி தொடக்கம், பெரிய திருவந்தாதி திருச்சேவை மடுத்துட்டு உள் திருவீதி வளம் வருவார். உள் திருவீதி வந்து திருப்பி வந்து யானவாகன மண்டபத்துல எழுவார். யானவாகன மண்டபத்துல எழுந்தருளி சாயங்காலம் அதுக்கப்புறம் அடுத்த புறப்பாடு உள்ளாண்டாள் சன்னதியில மாலை மாத்திப்பார். நம்பர்மாளோட மாலை ஆண்டாளுடைய மாலை ஆண்டாளுக்கு பிரசாதிச்சு ஆண்டாளுடைய மாலைய தான் சீகரிச்சுட்டு இந்த மாதிரி மாலை மாத்த ஆகி அதுக்கப்புறம் உள்ள எழுவார். இதே கிரமம் கார்த்திகை கோபுரவாசல்ல சாத்துமுறை ஆகி உள்ள எழுவார். ஏழாந்திர நாள் அன்னைக்கு நெல்லளவை கண்டருள்வர். கார்த்தால புறப்பாடு கிடையாது ஏழாந்திர நாள். நெல்லளவை கண்டருள்வர் எப்படின்னா, சாயங்காலத்துல திருச்சிவிகையில புறப்பாடாகி நல்லா பெரிய மாலை சாத்திட்டு திருச்சிவிகையில புறப்பாடு கண்டருள்வர். புறப்பாடு கண்டருளி நெல்லளவை ஆகி நெல்ல திருக்கொட்டாரத்துக்கு எழுந்தருளி நெல்லளவு ஆகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேரா உள் திருவீதி வந்து ஏழாந்திர நாள் திருச்சந்திரபுரத்தம் சேவகாலம் ஆகும். திருச்சந்திரபுரத்தம் கேட்டு ஒரே ஒரு மாறுதல் என்ன அப்படின்னா, இந்த உற்சவத்துல பூந்தேர் கிடையாது. நேர மிச்ச உற்சவத்திலாம் பூந்தேர் அப்படின்னு ஒரு சப்பரம் பெருசா கட்டி எழ பண்ணுவா. இந்த உற்சவத்துல பூந்தேர் கிடையாது, திருச்சிவிகளை மட்டும் எழுந்தருள்வார். எழுந்தருளி பாதி வீதி வந்த உடனே தாயார் சன்னதிக்கு போவார். தாயார் சன்னதியில கம்பர் மண்டபம், தாயார் சன்னதிக்கு முன்னாடி கம்பர் மண்டபம் இருக்கு. மேட்டாளியசிங்கர் சன்னதி, மேட்டாளியசிங்கர் சன்னதிக்கு முன்னாடி கம்பர் மண்டபம் இருக்கு. அந்த கம்பர் மண்டபத்துல தாயாருக்கு சேவை சாதிச்சுட்டு இருக்கிறப்ப இவருக்கு கல்பூர ஆரத்தி, மங்களாரத்தி, அப்புறம் திருவந்தி காப்பு, மங்களாரத்தி எல்லாமே ஆகும். அங்கேருந்து அதுக்கப்புறம் பாதி வீதியிலும் திருவந்தி காப்பாகி திருப்பி இன்னொரு பாதி வீதி போவார். அந்த பாதி வீதி வந்து கார்த்திகை கோபுரவாசல்ல சாத்தாகி உள்ளே எழுவார். இது ஏழாந்திர நாள். எட்டாந்திர நாள் அன்னைக்கு கார்த்தால புறப்பாடு கிடையாது. எட்டாந்திர நாள் தான் திருப்பள்ளியோடம். திருப்பள்ளியோடத்துக்கு கார்த்தால புறப்பாடு கிடையாது. என்ன பண்ணுவார்னா, நேரா 3 மணி மத்தியானத்துல அந்த மாதிரி சமயத்துல புறப்பாடாகும். புறப்பாடாகி நம்பர்மாள் வந்து சுகுமாரர் வரணும், அதனால அவர் வந்து ஒரு சப்பரம் இருக்கும். வெயில்லாம் மேலப்படாத, வெயில் படாம இருக்கிற பெருமாள், வெயில் படாத பெருமாள்னு சப்பரம் இருக்கும். சப்பரத்துல புறப்பாடு கண்டருள்வார். அதுக்கு நடுவுல உபயநாச்சிமாரோட பெரிய மாலை சாத்திட்டு தான் ஒரு பெரிய ராஜான்னு பெரிய ஒரு மாதிரி சேவதாசிண்டு பரப்பாடாகும். அந்த இப்ப என்ன பண்ணுவார், இத்தனை நாள் உள்திருவீதி வளமா இன்னைக்குதான் அந்த வருஷத்துல அதாவது இந்த நாலு உற்சவங்கள்ல முதல் முறையா சித்திரவீதிக்கு எழுந்தள்ளுவார்.
தெற்கு சித்திரவீதியில திருமணம் தொடக்கமாகும். திருமணத்தில் திருச்சேவை மடத்துண்ட தெற்கு சித்திரவீதி மேல சித்திரவீதி வழியா மேலவாசல்ல போய் மேலவாசல் வழியா தெப்பக்குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற மண்டபம் தெப்பக்குள மண்டபத்துக்கு அழுவார். அதுல திருமடல் சாத்தாகும்.
தெப்பக்குள மண்டபத்துல எழுந்தருளி அங்கேருந்து சாயங்காலம் தெப்பம் புறப்பாடு. தெப்பம் புறப்பாடு நன்னா அழகா கிளிமாலை சாத்திண்டு வானில வரது வைகுந்த குட்டன்னு கிளிமாலை சாத்திண்டு உபயநாச்சிமாரோட எழுந்தருள்வார். தெப்பம் எப்படி இருக்கும்னா தெப்பத்துல முன்னாடியே குதிரை தம்பரான் எழுந்தருள் இருப்பார். குதிரை தம்பரானா இதுல தெப்பத்துல எழுந்துருப்ப மிச்ச புறப்பாடுலாம் மிச்ச உற்சவங்கள் எல்லாம் எட்டாம் திரு நாள் இன்னைக்கு குதிரை வாகனம் இன்னைக்கு அத ஒரு ஸ்மாரகமா குதிரைய வந்து திருப்பள்ளியோடத்துல எழுந்தள்ள பண்ணிருப்பா. நம்பரமாள் தெப்பத்துக்கு எழுந்தருள் சார், நமக்கு சேவதாசிண்ட பின்னாடி வழியா எழுந்தருள்வர், முன்னாடி எழுந்தருள மாட்டார், பின்னாடி வழியா எழுந்தருள்வர். எழுந்தருளி தெப்பத்துல வந்து அர்க்கபாதி எல்லாம் கண்டு அப்பா தெப்பத்துல அர்ச்சக சுவாமி, அப்புறம் வந்து ஸ்தானிகர் சுவாமி, அப்புறம் ஒரு சாது ஸ்ரீ வைஷ்ணவர் சுவாமி இவெல்லாம் வந்து சிரவஸ்திரத்தோட இருப்பார். அரையர் சுவாமி எழுந்தருள் இருப்பார். பின்ன ஆச்சாரியர் சலத்தார் சுவாமிகள்லாம் எழுந்தருள் இருப்பா. அப்போ இவாளோட ஸ்ரீபாதாங்கல் சுவாமி எல்லாரும் எழுந்தருள் இருப்பா. இவாளோட சேர்ந்து திருப்பள்ளியோட மூணு சுத்து அந்த மைய மண்டபத்தை மூணு சுத்து சுத்துவார் திருப்பள்ளியோடத்தோட அந்த மிதவை தொடங்கும். அப்ப திருப்பள்ளியோடத்துல தொடங்கி மைய மண்டபத்துக்கிட்ட ஒரு படி இருக்கும், படிக்கு முன்னாடி போய் மூணாவது சுத்துல படிக்கு முன்னாடி போய் உள்ள எழுந்தருள்வார். அப்ப நேரா எழுந்தருள்வார், நேரா எழுந்தருளி மைய மண்டபத்துக்கு வரைச்ச நேரா எழுந்தருள்வார். அங்க வந்து தலிகாம்ச ஆயுது, அப்புறம் தீர்த்த கோஷ்டி மாதிரி ஆகி தீர்த்த கோஷ்டி ஆகி அப்புறம் திருப்பி மைய மண்டபத்துல இருந்து தெப்பத்துல எழுந்தருளி படித்துறைக்கு எழுந்தருள்வார். படித்துறையில இருந்து நேர புறப்பாடு, நேர புறப்பாடு கண்டருளி வடக்கு வாசல், வடக்கு வாசல்ல மேல வாசல்ல வடக்கு பக்கமா திரும்புவார். மேல அடையவளஞ்சான்ல, அடையவளஞ்சான்ல திருக்குறுந்தாண்டகம் தொடக்கமாகும். திருக்குறுந்தாண்டகத்துல தொடக்கமாகி மேலடையவளஞ்சான் வடக்கடை வளஞ்சான் வழியா தாயார்த்த நதி கேழ்வார். வடக்கு வாசல்ல வடக்கு வாசல்ல தாயார்த்த நதி கேளி திருவந்தி காப்பு கண்டருளி அங்கேருந்து திருநெடுந்தாண்டகம் கேட்டுட்டு பாக்கி சித்திரவீதி புறப்பாடு வந்து திருநெடுந்தாண்டகம் சாத்தமுறை கார்த்திக கோபுர வாசல்ல ஆகும். தெற்கு வாசல் வழியா உள்ள எழுவார். ஏழு கார்த்திக கோபுர வாசல்ல சாத்தமுறையாகும். அடுத்த திருநாள் பந்தக்காட்சி, ஒன்பதாம் திருநாள் அன்னியோட திருப்பள்ளியோட உற்சவம் முடியறதுன்னு அன்னைக்கும் என்ன பண்ணுவார்னா கார்த்தால பல்லக்கில புறப்பாடாகும். இதே கிரமம்தான் புறப்பாடாகி நேரம் என்ன பண்ணுவார், நேரா இதுக்கு போடுவார் தெப்பக்குள மண்டபத்துக்கு. வீதி புறப்பாடுலாம் இல்ல, நேரா தெப்பக்குள மண்டபத்துக்கே ஏழுவார். ஏழரை அப்போ அந்த உபயங்கள வழிநட உபயெல்லாம் கண்டருளி தெப்பக்குள மண்டபத்துக்கு எழுவார். தெப்பக்குள மண்டபத்துக்கு ஏழரை என்ன தெரியாது அப்படின்னா, இந்த உற்சவத்துல மட்டும் நம்பரமாள் ஒரு உற்சவத்துல ஒரு மண்டபத்துக்கு ஏழுனா இன்னொரு தடவை அந்த மண்டபத்துக்கு ஏழ மாட்டார். தெப்பக்குள உற்சவத்துல தெப்ப உற்சவத்துல மட்டும் தெப்பக்குள மண்டபத்துல மட்டும் அடுத்தடுத்த நாள் ஒரே மண்டபத்துக்கு எழுவார். அங்க எழுந்தருளி அங்க தெப்பக்குளத்துல திருமஞ்சனம் கண்டருளி தெப்பக்குள மண்டபத்துல திருமஞ்சனம் கண்டருளி சடாரி தீர்த்த வாரியாயி அங்கேருந்து சாயங்காலம் பந்தக்காட்சி உற்சவம் அதுக்கு ஒத்த பிரபையில எழுந்தருள்வார். ஒத்த பிரபை எப்படி இருக்கும் அப்படின்னா தங்கத்தகடு போட்டு இருக்கும். அதுல ஒத்த பிரபையில நம்பரமாள் எழுந்தருளி நேர மேலவாசல் வழியா மேல சித்திரவீதிக்கு எழுந்தருள்வர். சித்திரவீதிக்குள்ள எழுந்துருளச்ச வடக்கு பக்கமா திரும்பிட உடனே ராமானுஜனுத்தம் தாய் தொடங்குவா. அப்ப நம்பரமாளுக்கு முன்னாடி ரெண்டு பக்கத்திலும் ரொம்ப நீளமா நீளமான நிறைய பந்தங்கள், இரவ பகலாக்குற அளவுக்கு பந்தங்கள் இருக்கும். அந்த பந்தங்களோட ஒலி இந்த பிரபையில அந்த ஒத்த பிரபையில பட்ட உடனே சூரிய மண்டலத்துக்கு நடுவில் நம்பரமாள் எழுந்தருள் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அழகான ஒரு சன்னிவேசம். அதுல ராமானுஜன் திருச்சியை மடுத்துட்டு நேரா மேலவாசல்ல இருந்து சித்திரவீதி புறப்பாடு கண்டருளி உள்ள எழுந்தருளி இப்ப என்ன ஆகும்னா நேரா கார்த்திக கோபுர வாசல்ல வந்து சாத்தமுறை ராமானுஜன் சாத்தமுறை ஆகும். அதுக்கப்புறம் உள்ள போய் உள்ள பெரிய சன்னதிக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டாம் இது பிராகாரத்துல மேலப்படிக்கு தெற்க மீனாட்சி மண்டபம் இருக்கு. அந்த மீனாட்சி மண்டபத்துல எழுந்தருளி திருவந்தி காப்பாகும், திருவந்தி காப்பாகி உள்ள எழுவர். உள்ள எழு அந்த உற்சவம் அதோட பூர்த்தி ஆகும். அந்த உற்சவம் பூர்த்தி ஆனவொன்ன அங்க இருக்கிற சுவாமிகளெல்லாம் சேவிக்கணும். அதுக்கு அப்பதான் இந்த தேட்டரந்திரல் தேரனை பாத்திரத்துக்கு என்ன அர்த்தங்கிறத நம்ம பிரத்யட்சமாக காண முடியும். அப்படி ஒரு மன திருப்தி, அப்படி ஒரு சந்தோஷம் அவர்களுக்குள்ள ஏற்படும். அந்த அனுபவத்தை அங்க இருந்து அனுபவிச்சாதான் நம்மளால பிராப்தமாகும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அடையணும். அதுல வந்து நிறைய விஷயங்களை இப்போ அடியன் விண்ணப்பிச்சதுல கூட நிறைய கோயில் வகலாபரணன் கேசவன் சுவாமி நடத்தும், மதுசூதனன் ஒரு சுவாமி நடத்தும், அடியன் வந்து கொஞ்சம் சரி பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு கரெக்ட் அடியனுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இதுல விண்ணப்பிச்சிருக்கேன். அது குறைகள் இருந்தா அது அடியனுடைய தோஷம்னு அடியனை க்ஷமித்தருளன்னு பிரார்த்திச்சு நிறைகள் எல்லாம் ஆச்சாரியன் திருவடிக்க இன்னும் கூறி அமைகிறேன். அடியன் ராமானுஜாசன் இந்த உற்சவத்துல எல்லா சிவைஷ்ணவர்களும் பங்கு கொள்ளணும் அப்படின்னு நம்பரமாள் திருவடிகளில் பிரார்த்திச்சுட்டு அமைகிறேன். அது ஸ்ரீமதே ரம்யதா மாத்திரம் முனீந்திராய மகாத்மே ஸ்ரீரங்கவாதினே புயார் நிச்சயஸ்ரீ நித்தியமங்கலம்.